والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه إحسانا، وقال أيضا عاشروهن بالمعروف. وقال تعالى إذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم، إلى آخر الآية. صدق الله العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா பெருநாள் முடிந்து ஷவ்வாலுடைய முதல் குறை ஆரம்பித்ததிலிருந்து அல் ஹஜ் அஷ்ஷுரு மாலுமாத், ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இவைகள் அஷ்ஷுருல் ஹஜ் என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜுடைய மாதம் ஹஜ்ஜுடைய துல்ஹிஜ்ஜா 13 வரைக்கும் இந்த 2 மாதம் 13 நாட்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஆயத்தமாக சொல்கிறார். என்ற கல்வியாவுடன் அதிமுல் ஹஜ் வல் உம்ரத்தில் இல்லா, அல்லாஹ் விதித்த ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு பைத்தின் முதியல் இந்நாஸ் என்று அல்லாஹ் அழைக்கும் அந்த முதல் மாளிகைக்கு பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹு தஆலா மனிஸ்தா இலைஹி சபீலா, யாருக்கு அந்த சக்தி உடல் பொருள் இருக்கிறதோ அவர்களை பிரயாணம் செய்யுமாறு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், உலக நாடுகளில் இருந்து மக்கள் உம்ராவுக்காக வேண்டி பிரயாணம் செய்வது போன்று ஹஜ்ஜுக்காக பிரயாணமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். நம் நாட்டில் இருந்தும் ஏராளமான மக்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சென்ற ஜும்மாவிலும் ஹஜ் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிற காரணத்தினால் நான் இன்று அந்த தலைப்பில் பேசவில்லை. இருந்தாலும் எல்லோரும் எங்களுடைய ஹாஜிகள், இந்த நாட்டுடைய தூதர்கள், அல்லாஹுடைய அவர்கள் விருந்தாளிகள், இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அவர்களை தூதர்களாக ஆக்கியிருக்கிறார். அதனால் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அந்த 5 நாள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை செய்து ஆயத்தமாகி அறிவுடனும் ஈமானுடனும் அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது ஈமானுடனும் எல்முடனும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. சிலர் பணத்துக்காக, பெருமைக்காக, உல்லாச பிரயாணத்துக்காக ஹஜ்ஜுகளை செய்வார்கள். அந்த கூட்டத்தில் ஆகிவிடாமல் வெறுமனே அல்லாஹுக்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. சிலர் எம்மில் ஹஜ் முடித்தவர்கள், சிலர் ஹஜ்ஜுக்காக போக ஆயத்தமாக உள்ளவர்கள், சிலர் அந்த ஏக்கத்திலே வாழக்கூடியவர்கள், 3 பேரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் பாக்கியவான்கள். முதல் கூட்டத்தார்கள் அந்த உமையு அத்தீம் ஷாயிர் அல்லாஹ் ஃபின்னஹா மின் தக்வல் குலூப், அந்த ஷாயிர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்வையிட்டவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறார். அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ், என்னை நீ அந்த என்னுடைய ஸஃபா மர்வாவை, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஃலயத்தவஃப பில் பைத்தில் அதீக், அந்த காபாவை தரிசிக்கக்கூடிய மகாம் இப்ராஹிம்ல அல்லாஹு தஆலா ஃபத்தகிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அதுல தொழக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹ் தந்ததுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன், கண்ணியமாக இருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த அரஃபாவுடைய மைதானம் அங்கு ஹஜ்ஜுடைய நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால கொடுத்த அந்த தூது பல்லகு அன்னி வலவு ஆயா பல்லகு ஷாஹித் அல் காயிப், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தீன அதனுடைய உண்மையான தோற்றத்தில் எத்தி வைக்குமாறு நம்மீது கடமையாக இருக்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொருவரும் செய்து வர வேண்டும். போகக்கூடியவர்கள் அதுக்கு ஆயத்தமாகி போக வேண்டும். அதனுடைய மார்க்க விஷயங்களை சரியாக கற்றுக்கொண்டு அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக போக வேண்டும். மூன்றாவது, சில மனிதர்கள் ஏக்கத்திலே மரணித்து விடுவார்கள். அவர்களுடைய உதாரணத்தை எப்பொழுதும் நான் ஞாபகப்படுத்துவது உவைசுல் கர்மியை போல. நபி அவர்களை காண வேண்டும் என்று துடித்தார்கள். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. காரணம், தன்னுடைய தாயுடைய ஹிதுமத்தில் இருக்கிற காரணம். ஆனாலும் அவர்கள் மதிக்கப்பட்டார்கள். சில மனிதர்கள் சில சந்தர்ப்பத்தில் சில கடமைகளை அவர்கள் தங்கடத்தின் காரணத்தினால் நிறைவேற்றாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் பாக்கியத்தையும் நிச்சயமாக நசிவாங்க. சிலர் ஹாஃபிதாவதற்கு ஆயத்தமாகுவார்கள், அவர்கள் மரணித்து விடுவார்கள். அவர்கள் நாளை கியாமத்தில் ஹாஃபிஸ்களுடன் நிலைப்பாட்டப்படுவார்கள். சில மனிதர்கள் ஹஜ் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் பலருடைய ஹஜ்ஜுக்கு காரணமாக இருப்பார்கள். நாளை ஹாஜிகளுடன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை எழுப்பாட்டிருக்கார். அதனால் தால்வலல் ஹைருக்கு ஃபாஇலிஹி, ஒரு விஷயத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களும் அந்த பாக்கியத்தை அடைகிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நான் பேச இருக்கும் ஒரு முக்கியமான அம்சம், அது பெண்கள் சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்து நிசா என்ற ஒரு சூரத்தையே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். 114 சூராக்கள்ல பெண்கள் சம்பந்தமாக அல்லாஹ் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார். சூரத்துல் அஹ்சாப் 33வது சூரத்துல 33வது திருவசனம் தொடர்ந்து இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் என்று அஸ்மா பின்த் யஸீத் ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில் வந்து கேட்ட கேள்வி, ஆண்கள் எல்லா விஷயத்திலையும் முந்தடிச்சு போகிறார்கள், நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுப்பதற்கு முன்பு அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை இறக்கி இந்த தன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அங்கு கோடிட்டு காண்பித்திருக்கிறார். ஒரு முஸ்லிமாக, மூமினாக, வழிபடக்கூடிய பெண்ணாக, தர்மம் செய்யும் பெண்ணாக, நோம்பு நோட்கக்கூடிய பெண்ணாக என்று, அவள் கற்பை பாதுகாக்கக்கூடியவளாக, அல்லாஹுடைய திக்ரை செய்யக்கூடியவளாக என்று இந்த ஆண்கள் பெண்களுடைய தன்மைகள் குர்ஆன்ல மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய வருகை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர் இந்த பூமிக்கு வந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த பாக்கியத்தை நசிபாக்கினான். ஆண் பெண் என்று பார்க்கும் பொழுது மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யின்ஹு ஹயாத்தன் தய்யிபா, ஆண்கள் பெண்கள் இரு சாராரும் நல்லமல்ல ஈடுபடுகிறார்களோ ஈமானுடன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதுல விதிவிலக்கு கிடையாது, ரெண்டு பேரும் சுயிட்சமான வாழ்க்கையை நீங்க அடைய முடியும். யா யுஹன்னா சின்ன ஹலக்னாக்கும் இந்த கரி உன்சா வஜ அல்லாக்கும் ஷோப கபா இல்ல தாரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்காக்கும், மக்களே ஆண் பெண்ணாக உங்களை குல கோத்திரமாக பிரித்திருக்கிறது. ஒருவருக்கொரு சண்டை, போட்டி, குரோதம், வைராக்கியம் அதுக்காக அல்ல, அறிமுகமாகி கொள்வதற்கு. அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்த அந்தஸ்த அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து வருவதற்கு முன்பு நபிமார்களுடைய காலத்தில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரசூல்மார்களுடைய வரலாறு மட்டும் நாம் எடுத்துக்கொண்டாலும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா பெண்களுக்கு ஒரு உயர்ந்த பாக்கியத்து அந்தஸ்த நசீபாக்கி இருக்கிறான் என்பதை அது குர்ஆனூடாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய அந்தஸ்த, அவர்களுடைய உயர்வை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அந்தஸ்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அதனால் இஸ்லாத்துக்கு முன்பும் பெண்கள் பல வகையிலையும் அதை ஒவ்வொரு ஊர்லையும் விதவிதமாக நிந்திக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு அட்டகாசம், அநியாயம், கொடுமை, பெண்கள் ஒடுக்கப்படுவது, உரிமைகள் கொடுக்கப்படாமல் இருப்பது போன்ற ஏராளமான விஷயங்களை பெண்களுடைய வாழ்க்கையில வரலாறு நடிகளும் அதை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அட்டகாசங்கள், அநியாயங்கள் நடந்தன. ஜாயினியத்துடைய காலத்தை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய 16வது சூரத்து சூரத்துல் நஹல்ல 58-59வது திருவசனத்துல இது அபுஷிர் அஹதுஹும் பில் உந்தா தல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம் யதவாரா கௌமிமா புஷிர பி, அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுக்கப்பட்டது என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகமெல்லாம் வாடி அந்த குழந்தையை புதைக்கிறதா அல்லது வாழ வைக்கிறதா என்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் மக்கால அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மனிதர் அறிவிப்பார் மக்காவில், அல்லாஹ்வுக்காக நீங்க இந்த குழந்தைகளை புதைச்சிடாதீங்க, உயிரோடு கொன்றாதீங்க, எனக்கு தாங்க நான் அந்த குழந்தைகளை வளர்த்து தருகிறேன் என்று அவர் குழந்தைகளை எடுத்து அந்த பெண் பிள்ளையில வளர்த்து அது பருவத்தை அடையும் பொழுது பெற்றோருக்கு கொடுப்பார். நீங்க எடுங்க, இல்லைன்னா நான் அதை திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன் என்ற நல்ல இப்படி சிறப்பம்சம் உள்ள மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பெண்களோட மனைவியோட நல்ல முறையில் ஆஷிரு உன்னபில் மாரூஃப் என்று சொல்கிறார். சில நேரத்தில் சில வெறுக்கத்தக்க விஷயங்கள் இருக்கும், அவைகளை நீங்க சகித்துக் கொள்வது அல்லாஹ் தஆலா அதுல ஹைரை ஏற்படுத்துவேன் என்பதாகவும் 4வது சூரத்தான சூரத்து நிசால அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இதில் மௌஊதத்து சுஇலத் பைய தம்பின் குதிலத் என்று சூரத்து தக்வீர்ல 81வது சூராவில் அல்லாஹு தஆலா 8வது-9வது திருவசனத்திலே அந்த ஏன் இந்த குழந்தையை நீங்க உயிரோடு புதைத்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நாளைக்கு கேட்க இருக்கிறார். ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக தெளிவாக இருக்கிறது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெண்களுடைய விஷயத்துல மிக கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெண்களுடைய விஷயத்தில் நடந்து கொண்ட விதம் அது மிக கண்ணியமானதாக இருக்கிறது. குர்ஆன்ல தாயுடைய அந்தஸ்தை மிக உயர்ந்த அந்தஸ்தாக அது கோடித்து காண்பித்திருக்கிறது. யா ரசூலுல்லாஹ் உரிதுல் ஜிஹாத, நான் ஜிஹாதை நாடுகிறேன் சொல்லும் பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள், உன் தாய் இருக்கிறா, உயிருடன் இருக்கிறாரா? உம்முக்கு ஹையத்தும், அவர் சொல்கிறார் நாம், ஆம் யா ரசூலுல்லாஹ். அவர் சொல்கிறார்கள் இல்ஸம் ரிஜ்லஹா ஃபஸம்மல் ஜன்னா, அந்த தாயை நீ பற்றி பிடித்துக்கொள், அவளுக்கு ஊழியம் செய்யும், ஹிதுமத் செய்யும், அவளோடு நீ சேர்ந்திருப்பது அவருடைய கால்பாகத்திலான சொர்க்கம் இருக்கிறது. கண்ணியவான்களே, இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகளாக ஒரு குழந்தைய ஒருவர் பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு இஸ்லாம் என்ன நன்மாராயத்தை தருகிறது? ஒரு பெண் குழந்தைய ஒருவர் பெற்றெடுத்து அதை வளர்க்கும் பொழுது அந்த அந்த பெற்றோர்கள் பெரிய பாக்கியவான்களாக மாறுகிறார். 1, 2, 3 பெண் குழந்தைகள் எடுத்து ஒழுக்கத்தோட அதை வளர்க்கும் பொழுது இதா புஷ்யர் அஹதுஹும் பில் உன்சா என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொன்னது போல யஹபு லிமை யஷாஹு உனாசா என்று அல்லாஹ் நாடுபவர்களுக்கு ஆண்களை விட முதலாவது பெண்களை கொடுக்கிறான் என்று பெண்ணை கொண்டு அல்லாஹ் தஆலா ஆரம்பித்திருக்கிறார். அதனால் பெண்கள் தன்னுடைய குழந்தைகளாக மகளாக வருவது அது ஒரு பாக்கியம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த பெண் குழந்தைகளை கொடுத்தத சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த ரெண்டு குமர்களும் தகப்பனுக்கு செய்த ஊழியத்தை பற்றி, ஹிதுமத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த நேரத்தில் அந்த பெண்களுடைய வெட்கத்தையும் அவர்கள் மானத்துடன் அந்த தகப்பனுக்கு ஊழியம் செய்யும் விதத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கு சுற்றி காண்பித்திருக்கிறார். ஒரு குழந்தையாக பிறந்தெடுத்த அந்த குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கும் பொழுது அந்த பெண்களுடைய விஷயத்தில் யாரெல்லாம் அதில் பொறுமையுடனும் நல்ல சகிப்புத்தன்மையுடனும் ஒழுக்கத்துடன் இந்த குழந்தைகளை வளர்க்கிறார்களோ அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமாக அமைகிறது. சாயல் அர்மிலா வல் மிஸ்கீன் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லா, விதவைகளுக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, மிஸ்கீன்களுக்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ததுக்கு சமம் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் இந்த விதவைகளுடைய விஷயத்தில் கரிசனை காட்டுமாறு நபி அவர்கள் ஆர்வம் விட்டு இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெண்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இமாம் சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி ஜாமி ஸஹீஹில் வத்தகுல்லாஹ ஃபின்னிஸா என்பதாக, பெண்களுடைய விஷயத்துல நீங்க எப்பொழுதும் மிக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் ரெண்டு விஷயத்தை இங்கு குறிப்பிடுகிறேன். ஜாஹிலியத்துக்கு முன்பும் இஸ்லாம் நபியவர்கள் ஊடாக இஸ்லாம் என்ற இந்த தீனை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பும் இருந்து எல்லா காலத்திலும் பெண்களுக்கு அநியாயமும் அத்துழியும் நடந்து வந்தது. அத சுபஹானல்லாஹ், ஜாஹிலியத்துடைய காலம் அது உச்ச கட்டத்தை அடைந்திருந்தது. பெண் என்றாலே ஒரு தருத்தினியமாக, பெண் என்றாலே ஒரு துச்சகுணமாக, பெண் என்றாலே ஒரு ஒரு மோசமான இழிவான ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய காலத்துல தான் இஸ்லாம் சூரத்து நிசாவை இறக்கி வைத்து பெண்களுக்குரிய அந்தத்தை சூரத்து மரியம் மரியம் அலை இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அய்யூப் அலை இஸ்லாத்துடைய மனைவி செய்த தியாகத்தை அல்லாஹு தஆலா பாராட்டி அவர்களுடைய விஷயத்துல அய்யூப் அலை இஸ்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தையும் அந்த அவர்களுடைய சத்தியத்திலிருந்து வெளியாகுவதற்கு அல்லாஹ் இலகுவான ஒரு முறையை எப்படி கற்றுக் கொடுத்தான் என்பதெல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக, ஷுஐப் அலை இஸ்லாத்துடைய குமர பெண்கள் அவர்களை குர்ஆன் எப்படி மதித்து பேசியிருக்கிறது என்பதெல்லாம் குர்ஆனுடைய வார்த்தைகளூடாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒரு தனி அந்தஸ்த கண்ணியத்தை உயர்வை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த பெண்கள் மிக பாக்கியவான்களாக மதிக்கப்பட்டார்கள். சுமையா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முதல் பெண்ணாக, இஸ்லாத்துக்கு தன்னுடைய தீனை அர்ப்பணித்த முதல் பெண்ணாக, ஒரு அடிமையாக இருந்தாலும் அந்த பெண் செய்த தியாகம் இன்றும் உலகத்தில் பாராட்டப்படுகிறது. பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ஒரு பெண்ணாக சுமையா ரழியல்லாஹு அன்ஹா இருந்திருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய விஷயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூணாவது ஹதீஸாக சஹீஹ் புகாரில பதிவு செய்கிறார்கள். எப்படி ஒரு மனைவியாக இருந்து நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து வந்த பொழுது என்ன வார்த்தைகளால் நபி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அந்த தைரியத்தை உண்டாக்கி தன்னுடைய பணத்தாலும் ஒரு விதவையான மனைவியாக 25 வயதை நபியவர்கள் திருமணம் முடித்து நபியவர்களுக்கு 40 வயதை அடையும் பொழுது 55 வயதில் இருந்த கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி உங்களுடைய இந்த பண்புகளை தான் 15 வருஷமாக மட்டுமல்ல, நீங்க திருமணம் முடிப்பதற்கு முன்பும் உங்களோட நான் ஒரு குடுக்கல் வாங்கல் செய்தும் அப்படித்தான் கண்டிருக்கிறேன் என்று அந்த மனைவி நபி அவர்களை பாராட்டியதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கு கோடித்து காண்பித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த வகுத்த தீன்ல ஷரியத்துல பெண்களுக்கு அனந்தர சொத்து என்று சொன்னா அதுக்குரிய இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஜிஹாதுல ஒரு அங்கம் வகிக்க வேண்டும் என்றது கட்டாயப்படுத்தப்படவில்லை. பெண்களுக்கு அல்லாஹு தஆலா பல வகையான சலுகைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு பெண் அனந்தர சொத்தை அடையும் பொழுது தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து, தன்னுடைய சகோதரிடத்திலிருந்து, தன்னுடைய மகனிடத்திலிருந்து அந்த அனந்தர சொத்தை அடைகிறாள். ஆனால் அவள் மீதே இஸ்லாம் செலவுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பதை கடமையாக்கவில்லை. கணவன் மீதுதான் அல்லாஹு தஆலா அஸ்கினூஹுன்ன மின் ஹைஸ் ஸக்கன்தும் மின் வுஜ்திக்கும், தலாக் கொடுத்து அனுப்பக்கூடிய பெண்ணை கூட நீங்க வீடு கொடுத்து வாழ வைக்க வேண்டும், அவள் அந்த இத்தாவை கழிக்கக்கூடிய காலத்தில் அவளை வசிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை விரி உண்டாக்கி ஒரு பெண் நபியிடத்துல வந்து யார சொல்லலாம் இந்த ஜக்காத்தை இந்த கணவன் கேட்கிறார் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லம் யார் அந்த பெண், அப்துல்லா இப்னு மசூதுடைய மனைவி ஜைனபா வந்திருக்கிறீங்க என்று நபி அவர்கள் கேட்க, ஆம் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இதிலிருந்து ஒரு சட்டம் எடுக்கிறார்கள். அது என்னது, ஒரு மனைவி கணவன் அந்த 8 வகையில குறைஞ்சது அவர் கடனாளியாகவோ அல்லது மிஸ்கின் ஃபக்கீராகவோ அவர் இருக்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய ஜகாத்தை கொடுக்க முடியும் என்ற சட்டத்தை இங்கிருந்து எடுக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாற்றமாக கணவன் தன்னுடைய ஜகாத்தை பெண் கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதற்காக கொடுக்க முடியாது. அவர் வந்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை செலவுக்கு தான் கொடுக்க வேண்டும். அழகான மார்க்கம் இத நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேலான சகோதரர்களே, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில புரியாத காரணத்தினால ஈமானும் இல்மும் மிக பிரதானமானது. இதுல ஒன்று பலகீனமானாலும் மனிதன் பலகீனம் அடைஞ்சிருவான், இஸ்லாத்துல பரிபூர்ணமாக இருக்க மாட்டான். ஒன்று, ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இல்ம் இருக்க வேண்டும். மதீனத்தில் ஒரு பெண்ணு, நான் உள்ள மனம் முடிக்கிறேன் என்று ஒரு விதவையை வந்து சொல்கிறார். உம்மு சுலைம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த பெண்ணும் அந்த ப்ரொபோசலை, ஹித்பாவை என்ன முடிக்க வருகிறார் என்று ஏற்றுக்கொள்வார். அவர் சொன்னார், நான் ஒரு முஸ்லீம், நீ ஒரு முஸ்லீம், காஃபிராக இருக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் மனபந்தத்தில் ஒன்று சேர முடியாது. நீ இஸ்லாத்தை அல்லாஹுக்காக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இவளுடைய அந்த உள்ளச்சம், இவளுடைய இஹ்லாஸ், இவளுடைய ஈமான், இவளுடைய அறிவு அந்த மனிதரை அபூ தல்ஹா என்ற சஹாபியாக மாற்றி அல்லாஹுடைய பாதையில் கடலில் பிரயாணம் செய்யும் பொழுது மரணமாகி 7 நாளைக்கு பிறகு அடக்கும் பொழுது அவருடைய உடம்பில் எந்த மாற்றம் இல்லாமல் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கும் இவர் ரெண்டு பேருக்கும் பல குழந்தைகள் கிடைத்து ஆலிம்களாக, ஹாபிஸ்களாக, காரிகளாக வரலாற்றில் முக்கிய இடத்தை இவர்கள் வகிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜனாசாவுடைய பாடத்தில் இந்த பெண் நடந்து கொண்ட கணவனை திருப்திப்படுத்தின விதத்தை மிக சிறப்பாக எடுத்து காண்பிக்கிறார்கள். அதனால் இஸ்லாம் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பிறகு பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் சலுகைகள் இருக்கிறதோ சுபஹானல்லாஹ், அந்த சலுகையெல்லாம் கொடுத்து பெண்களை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறது. அதனால் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, படித்த அன்பு சகோதரிகளே, இஸ்லாம் என்ன உரிமைகள் உங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை உலமாக்களோடு சேர்த்திருந்து உங்களுடைய பகுத்தறிவை வைத்தல்ல, மார்க்கத்தை விளங்குறதுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது. இந்த நாட்டுடைய சட்டத்தை விளங்குறதுக்கு நீங்க அமெரிக்காவுடைய கன்ஸ்டிடியூஷனை வச்சுக்கொண்டு நான் ஸ்ரீலங்காவுடைய சட்டத்தை படிக்கிறேன் என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இலங்கையுடைய தேரவாத புடிஸ்ட விளங்குறதுக்கே ஒருவர் மகாயான என்று சொல்லக்கூடிய ஜப்பான்ல பின்பற்றக்கூடியதை எடுத்துக்கொண்டு இங்க ஃபிட் பண்ணினா அந்த மார்க்கம் இங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. அதனால குர்ஆன விளங்குறதுக்கும், ஹதீஸ விளங்குறதுக்கும், அதனுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களை விளங்குறதுக்கும் மேலான சகோதரர்களே சில அடிப்படைகளை, வழிகாட்டல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். அதை குர்ஆன் பெண்களை பற்றி இவ்வளவு தெளிவாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறது. அவைகளை நல்ல முறையில் விலகி கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அதுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள், அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அதை நடைமுறையில் அமல்படுத்தி காட்டிருக்கிறார்கள், அதையும் வழங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்துக்கு பெரும் சொத்தாக அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இது 4 இந்த உலகத்துக்கு கிடைச்ச பெரிய சொத்துகள். அவர்களை தான் இன்னைக்கு மொரோக்கோக்கு போனீங்கன்னா மாலிகி மதஹப், இன்னைக்கு நீங்க துருக்கிக்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போனீங்கன்னா ஹனபி மதர் சட்டங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மால்டீவ்ஸ் எங்களோட பக்கத்தில் இருக்குது, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா ஷாபி மதர். கன்னியமானவர்களே, சவுதியிலையும் குவைத்திலையும் சில நாடுகளில் ஹம்பலி மதகம் வந்து பின்பற்றப்படுகிறது. சட்டம் வகுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதகங்களை கொச்சப்படுத்தி ஒரு நாளும் அதில் அதை அந்த கொச்சப்படுத்துகிற பழக்கத்தை உண்டாக்கினால் ஜஹரான போல தீவிரவாதிகள் உண்டாகுவார்களே தவிர, மார்க்கத்தை விட்டு வெளியேறி போகக்கூடியவர்கள் உருவாகுவார்களே தவிர வேறு ஒன்றும் உருவாகாது. பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்காமல் பகுத்தறிவை சரியான முறையில் பயன்படுத்தி குர்ஆன் எந்த அளவுக்கு, ஹதீஸ் எந்த அளவுக்கு மனிதனுடைய இன்டெலக்ட் பயன்படுத்தப்பட வேண்டுமோ, அல்லாஹ் கொடுத்த அக்கல் பயன்படுத்தப்பட வேண்டும். குர்ஆனுடைய பார்வையில தான் ஒரு மனிதன் ஒரு காலத்துல சொன்னானாம், எனக்கு மனைவியாக வாரத்துக்கு ஆக பொருத்தம் யாரு தெரியுமா, என்ற உடன் பிறந்த சகோதரி. என்ற உடன் பிறந்த சகோதரி தான் எனக்கு வாழ்க்கைக்கு பொருத்தமானவன். ஏன், அவர் புத்தியை வச்சு பேசுகிறார், குர்ஆனை வச்சு பேசல, ஹதீஸை வச்சு பேசல,
அவருடைய பகுத்தறிவு சொல்லுது, எனக்கு உள்ளப்பட்ட முசீபத்தெல்லாம் தூக்கேலாது, நாங்க ரெண்டு பேரும், அவளுக்கு 20 வயசு எனக்கு 25 வயசு, ஒரே வீட்டுலதான் வளர்ந்திருக்கணும், அவளை முடிச்சு கொள்றது எனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்கிறார். இது மனிதனுடைய அக்கல் பேசுகிறது, வழி காட்டல் இல்லாமல். அமெரிக்காவை போயிட்டு பாருங்க, அமெரிக்கால ஒரு பிரசிடென்ட் ஆத்து எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் எதுல கைய வைக்கிறார், பைபிள்ல கை வைக்கிறார். அமெரிக்காவில ஒரு டாலர்ல இன் காட் வி ட்ரஸ்ட் எழுதப்பட்டிருக்குது. டாலர் ஒன்று எடுத்து பார்த்தா $100 $1 இறைவன் மீது எங்களுடைய நம்பிக்கை இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்குது. சகோதரர்களே, அஹ்லல் கிதாப், யாஹ்லல் கிதாப் என்று அல்லாஹ் வேதக்காரர்களை அழைக்கிறான். வேதமுடையவர்கள் யாரெல்லாம் சரியாக அந்த வேதத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள, நபியை அறிந்து கொள்வதற்கு அது வழிவகுக்கிறது. அதனால் எங்களுடைய நாட்டில் அல்லாஹ் எங்களுக்கு சில சட்டங்களை தந்திருக்கிறான். 1800 சொச்சத்தில் பிறந்த எம்சி சித்திலபி அவர்கள் அந்த காலத்தில் 1800 சொச்சதுகள்ல அவர்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வழியுடைய முறையை உருவாக்கினார்கள். அந்த நேரத்தில் ஏன் இந்த திருமணங்கள் பதிவாக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டு, ஜஸ்டிஸ் அக்பர் போன்றவர்களுடைய காலத்தில் 1951 பார்லிமெண்ட்ல எமக்கு MMDA என்ற ஒரு சட்டம் ஒன்று, அல்ஹம்துலில்லா, முஸ்லீம் மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் என்று தரப்பட்டிருக்கிறது. 1930 சொச்சத்துகள்ல எங்களை இன்ஹெரிட்டன்ஸ், அனந்தர சொத்துடைய சட்டம் தரப்பட்டிருக்கு, வக்ஃபுடைய சட்டம் தரப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா, இதுக்கு நாங்க நீங்க எல்லாம் நன்றி செலுத்தணும், சுக்ர் செய்யணும். சில சில காலத்துல சில விஷயங்கள்ல மாற்றம் தேவைப்படும், கட்டாயமாக மாற்ற வேண்டும். எந்த பகுத்தறிவுள்ள மார்க்கமுள்ள ஒருவரும் இதுல மாற்றம் தேவையில்லை என்று சொல்ல மாட்டார். கட்டாயமாக மாற்றங்கள் தேவை. MMDA மாற்றம் தேவை என்று சொல்லி 1970 ஃபாரூக் கமிட்டி, 90 ஷாப்டின் கமிட்டி, 2009 ஜஸ்டிஸ் சலீம் அர்சூபுடைய கமிட்டி, சமீபத்தில் ஒரு கமிட்டியும் நியமிக்கப்பட்டு அதில் நாம் பல சட்டங்களும் ரிப்போர்ட்டுகளும் தரப்பட்டு, எங்களில் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த MMDA 99 இந்த ஆக்டுடைய பிரிவுகள் இருக்கின்றன. அதுல 90 அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது, 9 தான் மார்க்கம் சம்பந்தப்பட்டது, அல்லது 10 தான் மார்க்கம் சம்பந்தப்பட்டது. இந்த 10 தயவு செய்து அல்லாஹ்வுக்காக உலமாக்கள்கிட்ட கொடுத்துட்டு, இந்த 90 நீங்க புத்திசாலிகள், படித்தவர்கள், பகுத்தறி உள்ளவர்கள், நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்களோ அது உலமாக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த 9 எதெல்லாம் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, உம்மத்துடைய இஜ்மா ஒன்று சேரப்பட்டு இந்த நாட்டில் 1100 மேலாக மிக மதிக்கப்பட்டு நடந்து வரக்கூடிய இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வகுக்கப்பட்ட அந்த சட்டம், சுபஹானல்லாஹ், ஷாஃபி மதஹப் என்பது அது ஒரு விசாலமானது. அதுல ஹனஃபி மதஹபுடைய சட்டத்தையும் சில நேரத்தில் எடுக்க முடியும், மாலிகி மதஹபுடைய சட்டமும் எடுக்க முடியும், ஹம்பலி மதஹபுடைய சட்டமும் எடுக்க முடியும் என்ற அந்த விசாலமான பார்வையை இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா அவர்களுடைய பின்னால வந்த இமாம் நவவி, இப்னு ஹஜர் ஹைதமி போன்றவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த மெம்பர்ல, இந்த மஸ்ஜிதுல நான் நடத்தி வரும் நோம்புடைய முதல் பயான்ல நான் எப்பொழுதும் ஞாபகப்படுத்துவது ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னன்னா, ஷாஃபி மதஹபின் படி ஒவ்வொரு இரவும் நியத்து வைக்க வேண்டும் நோம்புக்கு, அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. ஆனால் நாங்கள் சில நேரத்தில் மறந்துடுவோம், அவ அந்த நோம்பை கலா செய்ய வேண்டும். இதுக்கு ஷாஃபியுடைய உலமாக்கள் ஒரு லேசுக்காக வேண்டி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலையுடைய சட்டத்தை நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். 30 முதல் நோன்பில் இருந்து 30 நோன்புக்கும் நியத்து வைத்துக் கொண்டால் அதை லேசாக ஆகிவிடும், அப்படி நியத்து மறந்தாலும் அதை செல்லுபடியாகும் என்ற ஒரு சட்டத்தை தந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் மனைவியை தொடர்றதுனால அது குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரமாக வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வகுத்த அந்த சட்டம், அதுல மனைவியை தொடும் பொழுது வது முறியும். ஆனால் தவாஃபும் அந்த ஹஜ்ஜில் இமாம் ஷாபி ரஹ்மல்லா அவர்களுடைய இந்த சட்டத்திலிருந்து ஹனவி மதுபுடைய விஷயத்தை பின்பற்றுவதற்கு வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறார். இந்த கோவிலுடைய காலத்தில் எங்களுக்கு சிரமம் வந்தது. அந்த நேரத்தில் 25 பேர் தான் ஜும்மாவுக்கு வர முடியும் என்று சொன்ன நேரத்தில் எங்களுடைய இந்த நாட்டுடைய ஜமியத் உலமா உடைய ஒரு மூத்த தலைவராக இருந்து 1973 அவர்கள் 1989 வரைக்கும் சுமார் 17 வருடங்களாக தலைவராக இருந்து இந்த நாட்டுடைய அஸ்ட்ரோனமி பிறை விஷயங்கள்ல மிக வழிகாட்டி தொழுகையுடைய விஷயங்களுக்கு வழிகாட்டிய அல்லாமா அப்துல் சமத் ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு ஃபத்வாவை எழுதியிருக்கிறார்கள். எண்ணிக்கையில ஹனஃபி மதஹபில் 4 பேரும் மாலிகி மதஹபில் 12 பேரும் அதனுடைய நிபந்தனைகளுடன் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற ஒரு சட்டத்தை தந்திருக்கிறார்கள். இந்த கோவிலுடைய காலத்தில் அப்படி சில விஷயங்களை நாங்கள் தொகுத்து தந்தோம். அதனால நீங்க ஒரு கோர்ட்டுடைய சட்டத்தை பேசுறதுன்னா லாயர் கிட்ட போவீங்க, ஜட்மெண்ட விளங்கணும் என்று சொன்னா அத ஒரு பிசி கிட்ட போவீங்க, உங்களோட ஒரு ஹார்ட்டுடைய ப்ராப்ளமுக்கு ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்குதுன்னா அத ஒரு ஹார்ட் டாக்டர் கிட்ட போவீங்க, ஒரு கைனகாலஜிஸ்டுடைய ஒரு மனைவிக்கு ஒரு பிரசவத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கிட்ட போவீங்க. இதனால சகோதரர்களே, மார்க்கத்தை மட்டும் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு மார்க்கத்தை விளங்க போனீங்க என்று சொன்னா நீம் முல்லா ஹத்ரா இமான், நீம் ஹக்கீம் ஹத்ரா ஜான், அறப்படிச்ச வைத்தியன் உயிருக்கு ஆபத்து, அறப்படிச்ச அவன் வந்து ஆலிம் அவன் ஈமானுக்கு ஆபத்து. என்னுடைய ஒரு நெருங்கிய உறவை சேர்ந்த ஒருவரை தெமட்டகுடைய பக்கத்துல அந்த கிரவுன் தியேட்டருக்கு பக்கத்துல அவர் பௌத்த வலி என்று போயிட்டு காட்டின நேரத்துல சாதாரண ஒரு கிளினிக்ல உள்ள டாக்டர் பௌத்த வெட்டி போட்டாரு. அதால அவருக்கு ஆபத்து வந்து நோயாகி அவர் மௌத்தாகிட்டார். அறப்படிச்ச வைத்தியராகும் பொழுது உயிருக்கு ஆபத்தாகிறது போல அறப்படிச்ச ஆளுங்களாகும் பொழுது இந்த கூகுள்ல படிச்சு டிரான்ஸ்லேஷனை படிச்சு வெறுமனே இல்ம நீங்க சொல்ல போனீங்கன்னா வல்லு அதல்லு சஹாபாக்கள் கூட குளிப்பு கடமை என்று சொன்ன நேரத்தில் அவர் குளிக்க கூடாது. ஒரு சஹாபி ரெண்டு பேர் சேர்ந்து ஃபத்வா கொடுத்தாங்க, நீங்க குளிக்க தான் வேணும், ஏனென்றா அவர்கிட்ட தலையில பேண்டேஜ், அவருக்கு ரத்தம் வடியுது, அவருக்கு குளிப்பு கடமை, குளிச்சார் அதே இடத்துல மௌத்தாகிவிட்டார். எச்சரிக்கை செய்வதற்காக இப்படி மார்க்கத்தை பேச வேண்டாம் என்று உலகத்துடைய எல்லாம் விளங்கும் பொழுதே இந்த நாட்டில் PhD முடிச்ச நல்ல மாஷா அல்லாஹ் சூடான்ல இருக்கலாம், மலேசியால இருக்கலாம், ஈஜிப்ட் அசர்ல இருக்கலாம், மதீனால இருக்கலாம், அவர்கள் உலக நாட்டில் நல்ல நல்ல பட்டதாரிகள் மர்ஹூம்களான ரெண்டு இந்த நாடு மதிக்கக்கூடிய டாக்டர் சுக்ரி ஹஜ்ரத் மௌலானா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இவர்கள் எல்லாம் சேர்ந்து சில மார்க் நான் சொல்லக்கூடிய இந்த 8-9 விஷயங்கள், அதுல வயதை 18 ஆக்குங்க, அதுக்கு கீழே ஒரு கட்டம் வரும் கோர்ட்டுக்கு கொண்டு போங்க, எந்த கட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு அதை இன்றைக்கு ஒரு காலம் அது காந்திஜியுடைய காலமாக இருக்கலாம், அது இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் பின்பற்றக்கூடிய பௌத்தருடைய அந்த காலமாக இருக்கலாம், எல்லா காலத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலமாக இருக்கலாம், சிறார்களுடைய திருமணம் என்பது நடந்திருக்கு. அதனாலதான் எங்களுடைய நாட்டுக்கு சட்டம் வகுக்கக்கூடிய நேரத்திலையும் அதை வைத்து நாங்க சொல்லல, இப்ப நீங்க 12 வயசுல பிள்ளைய திருமணம் செய்து கொடுங்க, ஒரு நாளும் எந்த ஒரு ஆலிமும் மெம்பர்ல ஏறி சின்ன பிள்ளையுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார். பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் அதுக்கு ஒரு வயது வேணும், அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். மார்க்கத்துல அந்த பருவத்தை அடைந்திருந்தாலும் இன்னைக்கு 10 வயது 11 வயதுல புள்ள பாலியலாகி பியூபர்ட்டி அடைந்து விடுகிறது. இந்த 10-11 வயசுல கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து இந்த பெண்ணை செக்ஸ்க்கு கொடுக்கிறது அந்த உடம்பு ராகத்து இல்லை என்று சொன்னா அது ஹராம் ஆகிவிடும். மார்க்கம் அதுக்கு அனுமதிக்க மாட்டாது. எந்த தகப்பன் அதுக்கு இடம் அளிப்பான்? நிச்சயமாக அது இஸ்லாம் அனுமதிக்க மாட்டாது. வேற சொல்றது அதனால ஒரு 7-8 விஷயம் தான் இருக்குது. வயதை கூட்டுங்க 18-க்கு. எந்த கட்டத்துல எப்படி அமெரிக்கா வேற மற்ற நாடுகள்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை, அமெரிக்கா எப்படி 18க்கு கீழே என்ன சட்டம் வச்சிருக்கிறதோ ஏழுமண்டா அதை பின்பற்றுங்க. இந்த விஷயத்துல மட்டும் கன்னிமானவர்களே, அதே நேரத்தில் ஹுலா எப்படி ஆண் தலாக் கொடுக்கலுமோ, காஜிக்கிட்ட போயிட்டு பசுக எடுக்கலுமோ, அதே மாதிரி இந்த 99 பிரிவுகள்ல தெளிவாக வர வேண்டும். ஒரு பெண் இந்த கணவனோட எனக்கு வாழ இஷ்டம் இல்லை என்று சொன்னா அவளுக்கு ரைஸ் இருக்குது இஸ்லாத்துல, எனக்கு வாழ முடியாது, காதி அவர்களே என்ன பிரிச்சு விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சாபித் இப்னு கைஸுடைய மனைவி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவனை பத்தி நான் ஒன்றும் சொல்ல இஷ்டம் இல்லை, என் கணவனை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவருடைய மார்க்கத்தை சொல்ல மாட்டேன், அவருடைய குறைகளை சொல்ல மாட்டேன், ஆனா நான் அவரோட வாழ இஷ்டமில்லை. நபியும் என்ன கேட்டாங்க தெரியுமா, அவர் தந்ததை நீ திருப்பி கொடுத்துருதையா? ஆமியா சொல்லா, அப்படின்னா அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்துறேன், உனக்கு நான் ஹுலாவ தந்து விடுக்கிறேன்னு சொன்னாங்க. கன்னிமாதுக்களே, இது இந்த ஆக்ட்ல சரியாக இல்லை. 28 செக்ஷன் 1-2 வந்திருக்க கூடிய தெளிவு போதாது. அதே தெளிவாக குலா என்பது வர வேண்டும். குரான் உள்ளது, அல்லாஹ் சூரத்துல் பக்கரால் இதை பற்றி பேசியிருக்கிறார். எது இல்லையோ அதை கொண்டு வாங்க. படித்தவர்களே, இந்த பார்லிமெண்ட்ல உள்ள முஸ்லிம்கள் மீது ஒரு பாரிய கடமை இருக்குது. இந்த நேரத்தில் ஜம்யத்துல் உலமா தன்னுடைய கடமையை சிறப்பாக, பெண்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதை இப்படி நிவர்த்தி செய்வதன் மூலமாக இது நிறைவேறும் என்ற மிக தெளிவான விஷயங்கள் என்னென்ன விஷயத்துல முடியுமோ அத்தனையும் விட்டு கொடுத்து மார்க்கம் எந்த இடத்துல இடம் தருகிறதோ உலமாக்களுக்கும் சில இடத்துல கைய வைக்கிறாங்க. சில இடத்துல உலமாக்களுக்கு ஏலமா 5 தொழுகையை 6 மாத்த, பொருளாதார நெருக்கடி இருக்கிற காரணத்தினால இந்த வருஷம் இலங்கை மக்கள் ஜகாத்தை கொடுக்காதீங்க என்று சொல்ல ஏலமா, இல்ல சவுதியுடைய மன்னருக்கோ மொரக்கோடைய மன்னருக்கோ உலகத்துடைய தலைவர்களுக்கோ 50 OIC நாடுகள் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது அதனால ஹஜ்ஜுக்கு வர தேவையில்லை என்று சொல்லலுமா? யாருக்கும் முடியாது. சில சட்டங்கள் இருக்குது அதுல கை வைக்கலாது, சிலது இருக்குது அதுல இடம்பாடு இருக்குது. இடம்பாடு இருக்கிற இடத்துல உலமாக்கள் தாராள தன்மையோட நடந்து கொள்வார்கள். அதுல உலமாக்களை மதிங்க, அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுங்க, அவர்களுடைய பேச்சை கேளுங்க. உங்களோட புள்ள பேர்றதுக்கும் அந்த ஆலிம் தான் அதானுக்கு வருகிறார், பேர் வைக்கவும் அவர் தான் வருகிறார், கஃபன செய்யறதுக்கும் அவர் தான் வழிகாட்டுகிறார், கபர்ல இறக்கிறதுக்கும் அவர் தான் நிற்கிறார், தல்கீன் ஓதுறதுக்கும் அவர் தான் இருக்கிறார், நிக்கா அக்கத் செய்யறதுக்கும் அவர் தான் இருக்கிறார். அவர் என்ன சின்ன பிள்ளையில முடிச்சு கொடுங்கும், அநியாயம் செய்யறதுக்கு அவர் ஒரு நாளும் இடமளிக்க மாட்டார் என்பதை நம்பிக்கையில் எடுங்க. வேறான சோதனை எங்க முடியாதோ அங்குதான் அவர் வந்து ஏலாது என்று சொல்லுவாரே தவிர, அவர் ஏதோ பிடிவாதத்தோடு இருக்கிறது என்ற இந்த கொள்கைகள்லாம் விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜமத்துல் உலமா அது 2010 2017 2020 2021 தன்னுடைய தெளிவான இந்த 8 விஷயங்கள்ல எங்கெங்கெல்லாம் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமோ அதை தெளிவாக முன்வைத்திருக்கிறது. உதாரணமாக ஒரு வலி, இதை நான் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது சித்திலபையுடைய காலத்துல இந்த வலியுடைய இந்த ரெஜிஸ்டாருடைய விஷயத்தை பத்தி அந்த காலத்துல பேசியிருக்கிறாங்க. அது 1951 இன்றைக்கு 72 வருஷமாக எங்களுக்கு இந்த சட்டம் கிடைச்சிருக்கு. யாருமே மாற்று கருத்து கிடையாது, சில மாற்றங்கள் வர வேண்டும். எங்க மாற்றங்கள் தேவையோ அதை உடனடியாக கொண்டு வாங்க, 18 கொண்டு போங்க. இன்னும் இந்த ஹுலா என்பதை கொண்டு வாங்க, மத்தான் ஒன்று விடுபட்டு இருக்கிறது. அது என்ன, தலா கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடையலாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு வரணும், ஒரு தொகை பணம் மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அது ஒன்று, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். வசதி உள்ள கணவன் ஒரு மனைவிக்கு 20-50 லட்சம் கொடுக்க வேண்டி வந்தாலும் கொடுக்க வேண்டும். அது சும்மா தலா கொடுத்துட்டு ஓட இயலாது மேலான சோதனை. அது இல்லாட்டி அவர் ஏமாற்ற முயற்சி எடுத்தால் அங்கு போக வேண்டும் காதி இடத்துல. அதனால அல்ஹம்துலில்லாஹ் சில குறைபாடுகளோடு அல்லாஹ் எங்களுக்கு நிரப்பமான ஒன்றை தந்திருக்கிறார். இதுல மற்ற சைட கவனத்துக்கு எடுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், அது ஃபாரூக் கமிட்டியாக இருக்கலாம், சஹாபின் கமிட்டியாக இருக்கலாம், பின்னால வந்தக்கூடிய சகோதரர் சலீம் மர்சூஃபுடைய, ஜஸ்டிஸ் சலீம் மர்சூஃபுடைய, ஹலிம்தீனுடைய சகோதரர் ஹலிம்தீனுடைய, இவர்கள் எல்லாருடைய இதுலையும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடும் பேசப்பட்டிருக்கிறது. அதனால செய்யும் பொழுது இந்த ரெண்டு சைடும் காசி கோட்டண்டா பெரிய பரிதாபம். காதிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் பார்த்தா அது பிச்சைக்காரனுக்கும் கொடுக்கிற பணம் கொடுக்கப்படுது. அந்த அளவுக்கு பரிதாபம். அதனுடைய செட்டப், அதனுடைய நிர்வாகம், அவைகளையும் மாத்துங்க. தேவையான எல்லாமே ஜமியத்துல்லமா தெளிவாக இந்த மெம்பர்ல மிக அமானுதத்தோட, பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எந்த அநியாயம் இடம்பெறாமல் என்னென்ன இடத்துல எப்படி நடக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் தெளிவாக கொடுத்திருக்கிறது. அவைகளை எடுத்து இப்ப கடமை வருகிறது. இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுடைய கடமை, அவர்கள் இதுக்கு மேல ஜமியத்துல்லமாட தலையிலையும் வேற யாருடையும் தலையில போடாம சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை நீங்க கைக்கு எடுக்காம அது உலமாக்கல் ஒன்றுபட்டு இந்த நாட்டில் தந்திருக்கக்கூடியதை எடுத்து மிக அழகாக முன்னெடுத்து போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக பணிவான வேண்டுகோள். அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய எமக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கிருபை செய்வானாக. பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தையும் மதிப்பையும் கண்ணியத்தையும் அந்த பெண்களுக்கு கொடுத்து அதனுடைய சட்டங்களை சரியாக நிறைவேற்ற அதுக்குரியவர்களுக்கு அல்லாஹு தஆலா நடவடிக்கை செய்வதற்கு அல்லாஹ் உறுத்தான முறையில உதவி செய்வானாக. நாங்கெல்லாம் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து இந்த துனியா விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதை மரணத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ் இந்த வருடத்தின் ஹஜ்ஜை, யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் அமைதியும் வெற்றியும், முஸ்லிம்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு விமோசனத்துடைய ஹஜ்ஜாக இந்த ஹஜ்ஜை நீ ஆக்கருள்வாயாக. இந்த நாட்டில் இந்த MMDA அது நல்ல முறையாக வகுக்கப்பட்டு இஸ்லாமிய சட்டங்களை பேணப்பட்டு அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாம் முறையாக செய்ய நீனே உதவி செய்வாயாக.